பொன் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலைப்பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் வினை செயல் வகை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாரை ஒட்டி கொளல். ஒருவர் தம் பகைவரோடு சேர்ந்தவரை தம்மோடு சேர்த்து கொள்ளுதல் என்பது தம் நண்பர்களுக்கு நல்லவற்றை செய்தலை காட்டிலும் விரைவாக செய்வதற்குரிய சீரிய பணியாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், உரை சிறியார் உள்ளடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. ஆட்சி பகுதியை சிறிதாக கொண்ட வலிமை குறைந்தவர்கள் தம்மை விட வலிமை மிக்கவர்களை எதிர்த்து வரும்பொழுது தம்மவர் நடுங்குவது கண்டு அஞ்சி அந்நிலையில் வலியவர்களை பணிந்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் தாம் கருதுகின்ற பலன் கிடைக்குமே ஆனால் அதை செய்ய முற்படுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல் படம் அவள் ஒரு தொடர்கதை. இயக்கியவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள். படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பாடலை பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரி அம்மா. ஒருத்தருடைய குரலை மட்டுமே நகலெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அது எல்.ஆர். ஈஸ்வரி அம்மாவுடைய குரல் தான். யாராலேயும் அவர் மாதிரி இதுவரைக்கும் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, யாராலேயும் அவர்களை போல பாட முடியலை என்றது தான் உண்மை. இந்த பாடலுக்கு குறும்பு கொப்பளிக்க நடனமாடியது ஜெயலக்ஷ்மி. இந்த படத்தில் அடிக்கடி அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க, படா ஃபட்டுன். இது ஒரு ஹிந்தி வார்த்தை, உடனே குயிக்காக சுருக்கமாக அந்த மாதிரியான அர்த்தம் வரக்கூடிய வார்த்தை. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த படா ஃபட்டுன்ற பேர் அவங்களுடைய பேரோடு ஒட்டிக்கிச்சு. படா ஃபட் ஜெயலக்ஷ்மின்னு சொன்னால் தான் ரசிகர்களுக்கு அவங்கள பற்றி தெரியும். ஹேமாவதி ராகத்தில் அமைந்த இந்த பாடல் கண்ணதாசனின் வரிகளை எவ்வளவு நம்ம சிலாகிச்சு பேசினாலும் இந்த பாடலில் எதுவுமே அவரை நம்ம இதுக்கு மேலே புகழ முடியாதுன்ற அளவுக்கு அற்புதமான வார்த்தைகள். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை எங்கு நின்றாளா, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இருந்திருக்குமா. ராமாயணத்தை ரெண்டே ரெண்டு வரியில் அவ்வளோ அழகாக இந்த பாடலில் சொல்லியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். நமது வாழ்க்கையின் அபத்தங்களை எள்ளி நகையாடும் சாட்டை எரியான வாக்கியங்கள் இந்த பாடல் முழுவதும். நம்ம விரும்பினது எது, சீதை கோடு தாண்டாமல் இருக்கிறதையா அல்லது தாண்டதையா? இதை விட மனித மனதின் வக்கரத்தை கேலி செய்ய முடியாது. கோடு வட்டோன்றதெல்லாம் கடவுள் போட்டதில்லை, கொள்ளும் போது கொள்ளு தாண்டி செல்லும் போது செல். மிகச்சிறப்பாக பாடல்கள் வர்றதுக்கு இயக்குனர் வந்து மிகப்பெரிய காரணம்னு முன்னாடி ஒரு தரம் கூட சொல்லியிருக்கேன். பாலச்சந்தர் படங்களில் மட்டுமே மிக அற்புதமான பாடல்கள் இன்ன வரைக்கும் நிலச்சி நிற்கக்கூடிய பாடல்கள் இருக்குதுன்றதான் உண்மை. இந்த கதாநாயகி போல இன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு தியாக தீபங்களாக 100% இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 50% தியாக தீபங்கள் தங்களை மெழுகுவத்தியாக எரிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்காக இன்று அடி என்னடி உலகம் அவள் ஒரு தொடர்கதை படத்தில்
சுற்றம் என்பதும் அந்த அடி.
தமிழ் சிறுகதைகளின் முன்னோடி இவர். இவருடைய பிறந்த தினம் April 25. 43 வருடங்களே இந்த உலகத்தில் வாழ்ந்த இவர் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் நூற்றுக்கணக்கான கவிதைகளையும் எழுதியிருக்கார். எத்தனையோ சிறுகதைகள் எவ்வளவோ பேர் எழுதியிருந்தா கூட சிறுகதைகளுக்கான முன்னோடின்னு சொல்லக்கூடியது புதுமை பித்தனின் கதைகள் மட்டும்தான். இவருடைய கதைகள் நமது த்ரீ கிங்ஸ் லைப்ரரியில் படிப்பதற்கு கிடைக்கின்றது. இவருடைய எழுத்துக்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் செவ்வியலின் அடித்தளம். இந்த இடம் வேறு யாருக்கும் இல்லை. பின்னாளில் தமிழில் எழுதப்பட்ட எல்லா வகை எழுத்துக்களுக்கும் அவரே முன்னோடியாக இருக்கிறார். லாசாரா, சுந்தர ராமசாமி, கு அழகிரிசாமி, தி ஜானகிராமன் என இலக்கியவாதிகள் மட்டுமல்ல, சுஜாதா போன்றவர்கள் கூட புதுமை பித்தனின் வாரிசுகள்தான். சென்னை தஞ்சாவூர் அல்லாத பிற வட்டார வழக்கு தமிழில் எழுதிய முதல் எழுத்தாளர் இவரும் கூட. இவரது கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் நெல்லை தமிழ் பேசின. மாக்சிம் கார்கி, எர்னஸ்ட் டோலர், ஷேக்ஸ்பியர் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற படைப்பாளிகளின் 50க்கும் மேற்பட்ட படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தார். ஆங்கில சிறுகதை எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் தன்னுடைய ஒவ்வொரு கதையின் முடிவுலையும் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி வச்சு அந்த கதையை முடிப்பார். அந்த மாதிரியான பாணியை புதுமை பித்தன் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து தன்னுடைய கதைகளில் வச்சுட்டு வந்திருக்கார். ஒரே ஆண்டில் 45 கதைகளை எழுதி வீசிவிட்ட அவரின் அசுரத்தனமான வேகத்தின் பட்டியலை ஒரு தடவை பார்க்கும்போதும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் இவ்வுலகை விட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் போய்விட்டாலும் இன்னும் 10 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்திருந்தால் எப்படியெல்லாம் தனது ஆக்கங்களை தந்திருப்பார்ன்ற அபத்தமான எண்ணம் எல்லோருக்கும் இப்போவும் தோணும். எல்லாவற்றையும் தன்னுடைய கோணத்தில் எக்களிப்புடன் சொல்லிவிடுகிற எள்ளல் மொழி பெரும் வசீகரத்தை கொண்டிருக்கிறது. அது பிரச்சார துணி போன்று ஒலித்தாலும் பிரச்சாரம் கிடையாது. அறிவார்ந்த பார்வையை போற்றும் புதுமை பித்தன் எளியவர்களின் உணர்ச்சிகளையும் பேதமைகளையும் மதிக்கிறார். எளிய பெண்களின் உணர்ச்சிகளையும் குழந்தைகளின் பேதமை மிக்க வெளிப்பாடுகளையும் மனம் தோய்ந்து வெளிப்படுத்துகிறார். கடவுளர்களை விரட்டையும் அடிப்பார். தேடி வந்தால் லட்சியத்துடன் கைகுலுக்கி அனுதாபத்துடன் அழைத்தும் செல்வார். பைகள் இல்லை என்பார். சில கதைகளில் அவைகளின் கூத்துக்களை பயத்தோடு காட்டுவார். நொறுங்கி குவியலான பழந்தமிழர் பெருமைகளை காட்டியவாறு கடலுக்குள் கபாடபுரத்து தமிழர்களின் பெருமையை காட்ட அழைத்துச் செல்வார். இவருடைய இந்த கபாடபுரம் தனக்கு விஷ்ணுபுரம் நாவலை எழுதுவதற்கு மிகவும் உதவியாக இருந்ததுன்னு ஒரு தரம் ஜெயமோகன் எழுத்தாளர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். ஞான மார்க்கம் என்பது போலி மார்க்கமாக புதைந்து கிடப்பதை சொல்லும் அதே புதுமை பித்தன், அதிலே நாம் அறிந்திராத ஞானம் இருக்க மூடு என்பதாக இமயமலை பனிச்சிகரத்துக்கு அழைத்து சென்றும் காட்டுவார். இலக்கிய அரசியல் ஓங்கி நிற்கும் இன்றைய காலகட்டத்தில் புதுமை பித்தனின் இம்மாதிரி கதைகளை வகை மாதிரிகளாக முன்வைக்க வேண்டிய சூழல் அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த காபந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் சிறுகதை வரலாற்றில் படைப்பெழுச்சியின் தனித்துவ ஆளுமையாக நிற்பவர் புதுமை பித்தன்.
நல்லது நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் அமைந்தது. இதுபோலவே புதுமை பித்தன் அவர்களுடைய பிறந்த நாள் 25 ஏப்ரல், உலக புத்தக நாள் 23 ஏப்ரல். இதையெல்லாம் குறிக்கும் விதமாக நூலை படிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி புரட்சி கவிஞர் எழுதிய ஒரு பாடலினை உமாசங்கர் அவர்களும் யாழ்நங்கை அவர்களும் பாட கேட்போமா?
நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி
காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி
நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி
காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி
கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி
கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி
கற்கத்தான் வேண்டும் அப் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி,
அறம்படி பொருள் படி அப்படியே இன்பம் படி.
இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி.
அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி.
புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி,
சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி.
சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
பொயிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி,
பொயிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி.
வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி.
நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்போ மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஃபோனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or from Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா. முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா இன்று மாலை 6 மணி அளவில் ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. சித்திரையை கொண்டாடி வரவேற்கும் விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் உண்டு. இரவு உணவும் படைக்கப்படும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா இன்று மாலை 6 மணி அளவில் ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. தாங்கள் தங்கள் நட்பும் சுற்றமும் சூழ வந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் மந்திரம். ஒரு ஊர்ல கணவர்கள் விற்கப்படும் என புதிதாக கடை திறக்கப்பட்டது. அந்த கடை வாசலில் விதிமுறை போர்டு இருந்தது. அதில் எழுதியிருந்தது, கடைக்கு ஒரு தடவை தான் வரலாம். கடையில் மொத்தம் 6 தளங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற ஆண்களோட தகுதிகள் மேலே போக போக அதிகமாகிட்டே போகும். ஒரு தளத்திலிருந்து மேலே போயிட்டா மறுபடி கீழே வர முடியாது, அப்படியே வெளியே தான் போக முடியும். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு இளம் பெண் கணவர் வாங்க கடைக்கு வந்தார். சே, கணவர் வாங்குறது என்ன, காய்கறி வாங்குற மாதிரி கஷ்டமா என்ன? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. முதல் தளம் அறிக்கை பலகையில், இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இது அடிப்படை தகுதின்னு நினச்சிட்டு இன்னும் மேலே போக முடிவு செய்கிறாங்க. இரண்டாம் தளம் அறிக்கை பலகையில், இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை செய்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள். இதுவும் அடிப்படை தகுதி அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் மேலே போகிறாங்க. மூன்றாம் தளம் அறிக்கை பலகையில், இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை செய்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள் மற்றும் வசீகரமானவர்கள். அந்த இளம் பெண் வசீகரமானவர்கள்னு பார்த்ததும், ஆகா, 3வது தளத்திலேயே இவ்வளவு தகுதிகள் இருந்தால் மேலே போக போக இன்னும் என்னெல்லாம் இருக்குமோன்னு நினச்சி மேலே போக முடிவெடுத்தார். 4வது தளம் அறிக்கை பலகையில், இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள், வசீகரமானவர்கள் மற்றும் வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள். இதை விட வேற என்ன வேணும்? நல்ல குடும்பம் அமைக்கலாமே. கடவுளே, மேலே என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்னும் மேலே போனார். 5வது தளம் அறிக்கை பலகையில், இந்த தளத்தில் இருக்கும் கணவர்கள் வேலை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துபவர்கள், வசீகரமானவர்கள், வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் மிகவும் ரொமான்டிக் ஆனவர்கள். அவ்வளவுதான், அந்த பொண்ணால் தாங்கவே முடியலை. சரி, இங்கேயே யாரையாவது தேர்வு செய்யலான்னு நினச்சாலும் இன்னொரு தளம் இருக்கே, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்காம எப்படி முடிவெடுக்கிறது? சரி, மேலே போய் தான் பார்ப்போமேனு மேலே போகிறாங்க. 6வது தளம் அறிக்கை பலகையில், இத்தளத்தில் கணவர்கள் யாரும் இல்லை, வெளியே செல்லும் வழி மட்டுமே உள்ளது. இந்த தளத்தை அமைத்ததற்கு காரணமே உங்களை திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத நிரூபிக்கத்தான். எங்கள் கடைக்கு வந்தமைக்கு நன்றி. அந்த பொண்ணுக்கு லேசாக தலையை சுத்துச்சு. பார்த்து கவனமாக கீழே படிகளில் இறங்கவும் அப்படின்னு படிக்கட்டில் போட்டிருந்தது. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் தானே? அந்த கடையின் உரிமையாளர் தான் இறைவன், அந்த கடை தான் இந்த உலகம், அந்த இளம் பெண் தான் நாம் எல்லாரும். வாழ்க்கையின் அனைத்து கட்டத்திலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கின்றன. நாம தான் வசதிகளை மேம்படுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறு முன்னோக்கி செல்வதுதான் வளர்ச்சி, தவறில்லை. ஆனால் இப்போ இருக்கும் கட்டத்தில் மன நிறைவுடன் வாழ்ந்து கொண்டே அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது, எந்த கட்டத்திலும் திருப்தியுடன் மன நிறைவுடன் வாழ வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு சென்றால்தான் மனம் திருப்தியடையும் என்றால், அந்த கட்டத்திற்கு சென்ற பின்னர் இன்னும் மேலே சென்றால்தான் நிறைவடைவதாக மனம் எண்ணும். ஆக கடைசி வரை மனம் நிறைவடையாத நிலைதான் இருந்து கொண்டே இருக்கும். அதற்குள் வாழ்க்கையும் முடிந்துவிடும்.
மன நிறைவுடன் வாழ்ந்தால் எந்த நிலையிலும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். மனம் நிறைவடையாவிட்டால் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காது. எனவே நாம் இருக்கும் நிலைகள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்காது. மனம் நிறைவடைந்தால்தான் நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். மன நிறைவு இதுதான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் மந்திரம்.
அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேரும் மரமும், ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும், அணியும் பணிவும் அவளும் நானும், அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும், அவளும் நானும் அளித்தலும் புகழும்.
உலக புத்தக தினத்தை முன்னிட்டு வலைதளத்தில் கண்ட ஒரு பதிவு. தினத்தந்தியில் கன்னித்தீவு கதையே முதல் முதலாக பாடப்புத்தகத்தை விட்டு நான் படிக்க தொடங்கியது. சிந்துபாத்தும் லைலாவும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். ஒவ்வொரு முறையும் லைலா ஆபத்தில் மாட்டிக்கொள்வதும், சிந்துபாத் அவளை விடுவிக்கும் வரை பசங்க நாங்கள் அல்லல் படுவதும் வழக்கமாகவே இருந்தது. இன்னமும் நிற்காமல் அந்த கதை தொடர்கிறது. நான் தான் வளர்ந்து அவர்களை மறந்துவிட்டேன். அடுத்து முத்து காமிக்ஸ், இரும்பு கை மாயாவி. அவர் மின்சாரத்தில் கை வைத்தால் எங்களுக்கு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். பிறகு 15 பைசாவுக்கு வாங்கி படித்த கல்கண்டு, சங்கர்லால் துப்பறிவார். இன்னொரு செருப்பு எங்கே என்று அவரோடு நானும் சேர்ந்து தேடுவேன். காதல் கதைகள் ஏற்க தொடங்கிய அந்த பருவம் வந்தது. கார்த்திகா ராஜ்குமார் சிறுகதையில் தொடங்கி ஒய்யவன், ஸ்ரீ வேணுகோபாலன், அதாவது புஷ்பா தங்கதுரை, அந்த சமயத்தில் இருந்த அத்தனை எழுத்தாளர்கள் ஏதாவது சில வரிகளில் காதல் கடிதங்கள் எழுத கற்றுக் கொடுத்தது. இதற்கு மு மேத்தா அவர்களும் அப்போது உதவுவார். இந்த நேரங்களில் ராசு நல்ல பெருமாள் எழுதிய கள்ளுக்குள் இரம் கதையும் என்னால் ஏற்க முடியுமா என்று தெரியாமலேயே வாசித்தேன். மாலை மதியில் மகரிஷி கதைகளையும் படித்தேன். ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், சவிதா, பட்டுக்கோட்டை பிரபாகர் எல்லாம் கல்லூரி பாடங்களை விட கவர்ந்தவர்கள். லட்சுமியை தவிர்த்து சிவசங்கரி, இந்துமதி, வாசந்தி என்று பெண் எழுத்தாளர்களும் கவர்ந்தார்கள். ஆனா பெண்ணா என்று தெரியாமல் சுஜாதாவிலிருந்து ஹேமா ஆனந்தத்தீர்த்தன், ஸ்டெல்லா புரூஸ் வரைக்கும் படித்தேன். படிக்கும் சுவையில் மாறுதலாக வரலாறுகளாக நம்பிய யவன ராணியில் தொடங்கி சாண்டில்யன் வர்ணனைக்காக அத்தனை கதைகளையும் படித்தேன். கல்கியின் பொன்னியின் செல்வன் படிக்கும் வரையில் சாண்டில்யனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வந்தியத்தேவனை வாசித்த பிறகு யாரும் பிடிக்காமல் போய்விட்டார்கள். தஞ்சை நகர வீதிகளில் செல்லும் போதெல்லாம் குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் இருவரும் இங்கே உலாவி இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. பாக்கெட் நாவல் அசோகன் வந்து என்னை அவர் பாக்கெட்டில் வைத்து கொண்டு போய்விட்டார். காலங்கள் மாறியது. சில சிந்தனைகள் வளர்ந்து விட்டதால் பாலகுமாரனை படிக்க ஆரம்பித்தேன். வால்காவிலிருந்து கங்கை வரை கூட்டி போய் இதுவரையில் எதையடாய் படித்தாய் என்றார் ராகுல சாங்கிருத்திராயர். இப்படித்தான் என்னுடைய வாசிப்பு இருந்தது அந்த காலங்களில்.
சிந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா, தென் பாங்கு காற்றே நீயும் தேன் கொண்டு வாவா. இரு கரை மீறிலே தன்னிலை மீறியே, ஒரு நதி போல என்னும் அலைமாதே. ஓ சிந்தூர பூவே இங்கு போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே, அழகான வெள்ளைக்கிங்கே களங்கங்கள் இல்லை. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே, அழகான வெள்ளைக்கிங்கே களங்கங்கள் இல்லை. அதுதானே என்றும் இங்கே நாம் தேடும் எல்லை. சிந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாங்கு காற்றேன் தேர் கொண்டு வாவா. தேடும் தாழம் பூவே உங்களில் மின்னல் நானே, பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீருமானே. மின்னலை தேடும் தாழம் பூவே உங்களில் மின்னல் நானே, பனிப்பார்வை ஒன்றே போதும் பசி தீருமானே. புறவாடும் எங்கள் நெஞ்சம் உனக்காகத்தானே. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென் பாம்பு காற்றினையும் தேர் கொண்டு வாவா.
நல்லது நேர்களே, அது நாம் கேட்ட அந்த பாடல் செந்தூர பூவே திரைப்படத்தில் மனோஜ் கியான் என்கின்ற இரட்டை இசையமைப்பாளர்களுடைய இசையில் வெளிவந்த ஒரு மிகவும் நல்ல ஒரு பாடல். அந்த இசையமைப்பாளர்கள் இருவரும் 1981 ரூஹி என்கின்ற இந்தி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார்கள். தொடர்ந்து 80களில் சினிமாவின் உச்சத்தில் இளையராஜா இருந்த காலகட்டத்தில் இருவரும் தமிழ் சினிமாவிற்கு வந்தார்கள். அவர்களை அழைத்து வந்தது திரைப்பட கல்லூரி மாணவராக சினிமாவில் நுழைந்து மிகப்பெரிய உந்து சக்தியாக பின்னால் திகழ்ந்தவரான ஆபாவனன் தான். முதல் படமான 1986 ஊமை வழிகள் வெளியானது. இந்த படத்தில் இடம்பெற்ற தோல்வி நிலை என நினைத்தால், மாமரத்து, பூவெடுத்து, ராத்திரி நேரத்து பூஜையில் ஆகிய 3 பாடல்களும் மிகவும் பிரபலம் அடைந்தது. அதுவும் தோல்வி நிலை என நினைத்தால் என்கின்ற பாடல் இன்றும் பலருக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் இசையமைப்பு படங்களாக உழவன் மகன், மேகம் கருத்திருச்சு, பரிசம் போட்டாச்சு, செந்தூரப்போவே, தாய்நாடு, உரிமை கீதம் என்று பல படங்களுக்கு, பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். மனோஜ் கியான் இவர்களுடைய இசையில் மிகப்பெரிய படமாக அமைந்தது செந்தூரப்பூவே படம். பி ஆர் தேவராஜின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் விஜயகாந்த், நிரோஷா, ராம்கி என்று பலர் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகவும் பிரபலம் அடைந்தது. காலப்போக்கில் இவர்கள் இருவரும் பிரிந்தார்கள். இதில் கியான் தன்னுடைய பெயரை கியான் வர்மா என்று மாற்றிக்கொண்டு இணைந்த கைகள் படத்திற்கு இசையமைத்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற அந்தி நேர தென்றல் காட்டு என்கின்ற பாடல் மிகவும் பிரபலம் அடைந்தது. இவரைப் போலவே மனோஜ் அவர்கள் தன்னுடைய பெயரை மனோஜ் பட்நாயகர் என்று மாற்றிக்கொண்டு பல படங்களுக்கு இசையமைத்தார். இவர் விஜய் நடித்த என்றென்றும் காதல், பிரசாந்த் நடித்த குட்லக் ஆகிய படங்களுக்கு இசையமைத்துள்ளார். உண்மையில் காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர்கள் என்றென்றைக்கும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள்தான். நல்லது நேர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. மறந்துவிடாதீர்கள், இன்று மாலை 6 அளவில் ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தினுடைய சித்திரை விழா கொண்டாடப்பட உள்ளது. உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினை பழமை போல அழகுபடுத்தி அறிவு சார்ந்த பல நல்ல தகவல்களை நமக்கு அளித்து வரும் அன்பு சகோதரி அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றினை கூறி உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
மனிதன் வாழ்வை நினைக்கலாம்.